நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
பழங்குவர் சுவாமிநாதன் மற்றும் விமல் சுக்கநாதன். பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு வந்த சார்லி எப்தோவின் முதல் இதழ் சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்துவிட்டது. இந்த பத்திரிகையின் அலுவலகத்தில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதலில் செய்தியாளர்கள் உட்பட 12 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்காக முகமது நபி துக்கம் அனுசரிப்பதைப் போல அட்டைப்படத்தில் கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இன்று வெளியான இதழின் பிரதியை வாங்க மக்கள் வரிசையில் காத்திருந்தனர். கூடுதலாக 50 லட்சம் பிரதிகளை அச்சிட்டு வருவதாக சார்லி எப்தோ கூறியிருக்கிறது. தப்பி பிழைத்தோருக்கான பிரதிகள் இவை என்றும் அந்த பத்திரிகை இதை வர்ணித்திருக்கிறது.
பிரான்சின் சார்லி எப்தோ என்ற சஞ்சிகையின் மீது கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணியில் தமது ஏ கேப் இயக்கமே இருந்தது என்று ஏமன் நாட்டிலிருந்து இயங்கும் அரேபிய வளைகுடாவில் அல் கொய்தா என்ற வன்மைவாத இயக்கம் அறிவித்திருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களை இந்த சார்லி எப்தோ சஞ்சிகை இழிவுபடுத்திய காரணத்தால் தாங்கள் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்று காணொலி வீடியோ ஒன்றில் ஏகப் அல் கொய்தா இயக்கம் தெரிவித்திருக்கிறது. தமது இயக்கத்தின் அதி உயர் தலைவர் ஆமான் ஜவாஹிரியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இயக்கத்தின் பேச்சாளர் கூறியிருக்கிறார். இந்த இயக்கத்திற்காகவே தான் தாக்குதலை நடத்தியதாக கொலை புரிந்த சகோதரர்கள் ஒருவர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதலை முதலில் வரவேற்றிருந்த ஏகப் இயக்கம் தாமே இதனை நடத்தியதை அப்போது குறிப்பிடவில்லை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சர்ச்சைக்குரிய பிரெஞ்சு நகைச்சுவையின் நடிகர் டியோடின் பாரிஸில் யூத சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் நடந்த துப்பாக்கி தாக்குதலில் நடத்திய துப்பாக்கிதாரிகளுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த யூத சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த துப்பாக்கிதாரி இந்த தாக்குதலுக்கு முந்தைய தினம் ஒரு பெண் போலீஸ் காவலரையும் கொண்டிருந்தார். இந்த தாக்குதலில் சார்லி எப்தோ இதழ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அடுத்த நாள் நடைபெற்றது.
பாகிஸ்தானில் பெஷாவர் என்ற இடத்தில் ஒரு பாடசாலையில் பச்சிளம் குழந்தைகள் பலர் உட்பட 149 பேர் கடந்த மாதம் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக எல்லைக்கு அப்பால் ஆப்கானிஸ்தான் நாட்டில் 5 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் காபூல் அரசாங்கத்திற்கு இது பற்றிய தகவல்களை பாகிஸ்தான் அரசு வழங்கிய மறுதினம் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனாலும் இந்த 5 பாகிஸ்தானிடம் கையளிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற தகவலை ஆப்கான் பாதுகாப்பு பிரிவினர் மறுத்திருப்பதோடு அவர்கள் முதலில் ஆப்கானிஸ்தானில் விசாரிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறது. தாக்குதலை முன்னின்று நடத்தியவர்கள் இவர்கள் அல்ல என்றும் பாடசாலை தாக்குதலில் இவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தது மட்டுமே உண்மை என்றும் ஆப்கான் பாதுகாப்பு பிரிவு நம்புகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கை நதியில் 100 மேற்பட்ட சடலங்கள் மிதந்து வர ஆரம்பித்திருக்கிறது. இதுகுறித்து விசாரிப்பதற்காக அம்மாநில நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. கங்கை நதியின் கரைகளில் பாதி எரிக்கப்பட்டு பின் வீசப்பட்ட சடலங்கள் தான் அவை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தின் உன்னாவ் மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் கங்கை நதியில் சடலங்கள் மிதக்க ஆரம்பித்தன. பல சடலங்கள் கரை ஒதுங்கியிருக்கின்றன. அவற்றை நாய்கள் கழுகுகள் வட்டமிட ஆரம்பித்ததும் கிராமத்தினர் இந்த சடலங்களை கவனித்திருக்கின்றனர். இதுவரை 104 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன.
ஜோர்டானில் இப்போது தங்கியிருக்கும் சிறிய நகரிகள் பலர் அச்சமூட்டும் விதத்தில் மோசமான வறிய நிலைக்குள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஐநா அமைப்பு தெரிவித்திருக்கிறது. போதுமான அளவு அனைத்துலக உதவி இல்லாத காரணத்தால் இந்த நெருக்கடி மிக தீவிரமாக கொண்டு வருவதாக அகதிகளுக்கான ஐநா தூதர் அன்டோனியோ கட்ரஸ் கூறியிருக்கிறார். ஐநாவில் பதிவு செய்யப்பட்ட சுமார் 600,000 அதிகமான அகதிகள் ஜோர்டானில் இப்போது தங்கியிருக்கிறார்கள். இவர்களில் 1/6 நாளொன்றுக்கு $6 பணத்திலேயே வாழ்கிறார்கள் என்றும் அவர் சொன்னார். அனைத்துலக நிதி உதவி உடனடியாக அதிகரிக்கப்படாவிட்டால் நிலைமையை சமாளிக்க மோசமான மாற்று வழிகளை இவர்கள் நாடக்கூடும். குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகாமல் நிற்கக்கூடும். பெண்கள் உணவுக்காக தம்மை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தக்கூடும் என்றும் கட்டரஸ் எச்சரித்திருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஸ்பெயினின் முன்னாள் அரசர் இவான் கார்லஸ் தான் தன்னுடைய தந்தை என்பதை விசாரித்து உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒருவர் தொடுத்த வழக்கை அந்நாட்டின் உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுழைப்பதாக ஸ்பெயினிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.